கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களோடு மீண்டும் தேவனுடைய சமூகத்தில் நாம் யாவரும் அவருடைய பிள்ளைகளாக வந்து சேரவும் அவரை நோக்கி நம்முடைய நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கவும் தேவன் நமக்கு செய்திருக்கிறார். மட்டில்லாத கிருமை கிருபைக்காக நம்முடைய இருதயத்தில் அநேக நன்றிகளை அவருக்கு நாம் தாழ்மையோடு ஏறெடுத்துக் கொண்டு இன்றைக்கு அவருடைய பாதப்படியில வந்து அவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய பரலோக மன்னாவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகும். இன்றைக்கு நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்காக நாம பார்க்க இருக்கிற தலைப்பு இரண்டு போஷிப்புகள், த டூ ஃபீலிங்ஸ், இரண்டு போஷிப்புகள். இந்த தலைப்பு நாம் சொன்ன உடனே எந்த புஸ்தகத்திலிருந்து நாம் பாடம் எடுத்திருப்போம் என்று நினைக்கிறேன். இரண்டு போஷிப்பு என்று சொன்னா எந்த சம்பவம் நினைவுக்கு வருது? போஷிப்புனா என்ன? போஷிப்புனா என்ன? போஷிப்பு உணர்வு கொடுத்து போஷிக்கிறது. சோ வேதத்துல எங்க ரெண்டு போஷிப்பு இருக்கு? புதிய இல்ல எங்க இருக்குது? சம்பவம் ஏதாவது நினைவுக்கு வருதுங்களா? போஷிப்பு என்று சொல்லும் போது நம்முடைய அருமை ரட்சகர் கர்த்தர் இயேசு இந்த பூமியில இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில வந்து ஓயம் செய்த நாட்களில் இரண்டு அற்புதங்கள், அநேக அற்புதங்கள் இயேசு கிறிஸ்து செய்தார். ஆனால் அதில் இரண்டு அற்புதங்கள் செய்து அதன் மூலம் ஜனங்களுக்கு போஷித்தார் இல்லைங்களா? இரண்டு அற்புதமான போஷிப்பு இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில கர்த்தர் இயேசு ஊழியம் செய்த நாட்கள்ல நடப்பித்து காண்பிச்சார். அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? நீங்க ஒரு முறை எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 5000 பேர் சாப்பிட்டாங்க, அது ஒரு போஷிப்பு. இன்னொரு முறை 7000ஆ? கரெக்டா? சரி. ஆனா அந்த ரெண்டு போஷிப்பு கர்த்தர் இயேசு இரண்டு முறை ஜனங்களை அற்புதமான விதத்துல போஷித்தார் என்பது உங்கள் நினைவுக்கு வரணும். அதுதான் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன். ஏனென்றால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் அந்த இரண்டு போஷிப்புகளை குறித்த பாடமாக அது இருக்கு. சகோதர சகோதரிகளே, இப்போ நம்முடைய இரட்சகர் கர்த்தர் இயேசு பாருங்க, ஊழிய நாட்கள்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு அநேக விஷயங்கள் போதித்தார். உதாரணமாக அவர் போதனை எல்லாம் எந்த பாணியில இருந்துச்சு? அவருடைய போதனைகள் ஊமை பாணியில அவர் பேசினார். கிட்டத்தட்ட எவ்வளவு ஊமைகள் பேசினார்? 39 ஊமைகள் பேசினார். ஊமைகள் நிறைய போதனை அங்க அவர் அங்க செய்தார். அந்த போதனைகள் மாத்திரமல்ல, இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில கர்த்தர் இயேசு அநேக அற்புதங்கள் கூட என்ன பண்ணார்? அவர் செய்தார். சோ இதெல்லாமே நம்ம வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா பார்க்க வேண்டிய விஷயங்கள். கர்த்தர் இயேசு பேசின ஓமைகள், எல்லா ஓமைகளும் நம்ம அர்த்தம் கண்டுபிடிக்கணும். அதே போல கர்த்தர் இயேசு செய்துட்டாரு அநேக அற்புதங்கள். குருடனுக்கு குருடனுடைய கண்ணை திறக்கிறது, முடவனை எழுந்து நடக்க வைக்கிறது, வியாதியஸ்தர்களை குணப்படுத்துறது, பிசாசு பிடித்தவர்களை எந்த பிசாசை வெளியே ஏற்றுவது, வேற என்ன சொல்லலாம், மறுச்சு போனவங்களை மீண்டும் உயிரோட எழுப்புவது, அநேக அற்புதங்கள் கர்த்தர் இயேசு அவங்களுக்கு மத்தியில செய்தார். அதனால்தான் நாம் எப்பொழுதுமே சத்தியத்தை அறிஞ்சிருக்கிற ஜனங்களா, வேதத்தினுடைய மகத்துவங்கள் ரகசியங்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டவர்களா நாம் இருக்கிறதை உணரும் போது நம்முடைய இரட்சகர் கர்த்தர் இயேசு பேசினா கண்டிப்பா அதுல அநேக விசேஷம் இருக்கும், நாம புரிஞ்சுக்கணும். அதனால அவர் பேசின ஒரு சின்ன வார்த்தைகள் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேர்லெஸ்ஸா விடக்கூடாது. அது ஏன் பேசினார், யாருக்கு பேசினார், எப்ப பேசினார், எப்படி பேசினார், இப்படி நாம் யோசிக்கும் போது அவர் பேசின ஒரு சின்ன வார்த்தையா இருந்தாலும் சரி அதற்குள்ள நமக்கு பல சத்தியங்கள் அங்க இருக்கும். அது மாத்திரம் இல்ல, சில சமயங்கள்ல அவர் பேசாம அமைதியா இருப்பார். அப்படி அமைதியா இருந்தா கூட என்ன இருக்கும், அந்த அமைதி இல்ல, நிறைய படிப்பினைகள் அங்க இருக்கும். அந்த ரட்சகர் பத்தி சொல்லணும்னா, அவர் பேசினாலும் சத்தியம், பேசாட்டாலும் சத்தியம், ஏதாவது ஒரு காரியத்தை செய்தா கூட அதற்குள்ள தேவனுடைய தெய்வீக திட்டம், அதை பற்றின ஞானம் மறைந்து கிடக்கும். அப்படித்தான் அந்த 3.5 வருட ஒப்பு கொடுக்கப்பட்ட ஜீவியம் கற்றேசு இந்த பூமியில அங்க வாழ்ந்துட்டார். சோ அவர் ஒரு அற்புதம் செஞ்சிருப்பாரு, அதை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாள்ல செஞ்சிருப்பாரு, அல்லது ஏதாவது ஒரு சம்பவத்துக்கு பின்னால செஞ்சிருப்பாரு, அல்லது அந்த அற்புதம் செஞ்சுட்டு அதற்கு பின்னால வேற ஏதாவது பேசியிருப்பாரு. இதெல்லாம் நம்ம போய் ஆராய்ந்து பார்த்தோம்னா கண்டிப்பா அவர் செய்த விஷயங்களுக்குள்ள மாபெரும் தெய்வீக திட்டம் இருப்பதை நாம கண்டிப்பாக அங்க கண்டுபிடிச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம அப்படித்தான் நம்ம எடுக்க போறோம். அவர் இந்த 2 போஷிப்பு செய்து முடிச்சதுக்கு அப்புறம் சீஷர்கள் மத்தியில ஒரு வார்த்தை பேசினார். அந்த வார்த்தை தான் நம்மை யோசிக்க வைக்குது. எங்கன்னா மத்தேயு 16:5. அதுங்களா மத்தேயு 16:5. சீஷர்கள் மத்தியில பேசினார் என்று பார்க்கும் போது அந்த 2 அற்புதங்கள் செய்து முடிச்சதுக்கு பின்பு எந்த அற்புதங்கள் பர்டிகுலரா, அந்த 2 விதமான அற்புதமான போஷி, ஒரு முறை 5000 பேருக்கு இன்னொரு முறை 4000 பேருக்கு அவர் போஷிக்கிறார் இல்லைங்களா, அற்புதமா. அந்த சம்பவங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இந்த சம்பவம் நடக்கு. இந்த சம்பவத்துல அவர் என்னன்னா என்ன குறிப்பிடுறாருதான் நம்ம பார்க்கிறோம். அதாவது சீஷர்கள் அப்பம் கொண்டு போக மறந்துடுறாங்க. அப்ப கர்த்தரே அவங்கள்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய புளித்தமாவை குறிச்சு எச்சரிக்கையா இருங்கள் அப்படி சொன்ன உடனே சீஷர்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. சோ இவர் வந்து இன்டைரக்டா எதை சொல்லி காமிக்கிறாரு, பரிசேயர் சதுசேயருடைய புளிச்சம்மாவு குறிச்சு ஜாக்கிரதையா இருங்கன்னு சொன்ன உடனே சீஷர்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஓ நாம அப்பம் கொண்டு வரக்கு மறந்துட்டோம், அதைத்தான் அவர் என்ன பண்றாரு, சுத்தி காமிக்கிறாரு, குத்தி காமிக்கிறாரு, நினைச்சுட்டா அவங்க போல பேசிக்கிறான். அப்ப கர்த்தரேசு அவங்களுடைய மனசு பார்த்துட்டு அவங்க மனசுக்குள்ள என்ன ஓடுது கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, ஏசு அதை அறிஞ்சு அற்ப விசுவாசிகளை அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன. அதாவது என்ன சொல்றாருன்னா, அட அற்ப விசுவாசிகளே, நீங்க அப்பம் கொண்டு வரலங்கிற விஷயத்த போய் நான் சொன்னதா நினைச்சு பேசிட்டு இருக்கிறீங்களே, இது என்ன அது உங்களுக்கு நல்லதா படுதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேக்குறாருன்னா, இன்னும் நீங்கள் உணரவில்லையா, 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானது எத்தனை கூடை நிறைய இடித்தீர்கள் என்பதையும் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானது எத்தனை கூடை நிறை எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறது என்ன? குறிப்பிட்டு காமிக்கிறார் கர்த்தரேசு, அந்த ரெண்டு போஷிப்பையும் குறிப்பிட்டு காமிக்கிறார். அற்ப விசுவாசிகளே, நான் என்ன பண்ணிருக்கிறேன், உங்களுக்கு ஒரு 5 அப்பங்களை வச்சு 5000 பேருக்கு நான் பகிர்ந்து இருக்கிறேன், ஒரு 7 அப்பம் வச்சுட்டு 4000 பேருக்கு நான் பகிர்ந்து கொடுத்தேன். அவ்வளோ வல்லமையா இத்தனோடு அப்பங்கள் வச்சு அவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் போஷித்து இருக்கும் போது நீங்க அப்ப கொண்டு வராத குறிச்சு நான் பேசுறேன்னு நினைக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன விசுவாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரியா இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது எதை குறிச்சு சொல்ல? அப்பத்தை குறிச்சு நானே அங்க சொல்லல. அந்த பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவு என்று சொல்லும் போது நான் அந்த சொல்லர்த்தமான மாவு அப்போ அதை பத்தி நான் பேசல. அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று. அப்போ சீஷர்கள் என்ன புரிஞ்சுட்டாங்க, அடடா அவர் எதை குறிச்சு பேசல, அவங்களுடைய புளிச்ச மாவு அப்பம் பத்தி பேசல, ஆனா அவர் சொல்லுவதன் மூலம் எதை பத்தி பேசிருக்கிறாரு, பரிசேயர் சதுசேயருடைய உபதேசம். ஏன்னா பரிசேயர் சதுசேயருடைய உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசமா இருக்குன்னா, கர்த்தருடைய பார்வையில் அது புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கு. புளிச்சு போன மாவு அப்படின்னா கெட்டு போனது. என்ன சொல்றான்னா, நான் முன்ன அப்பம் பத்தி பேசல, பரிசேயர் சதுசேயருடைய கள்ள உபதேசங்கள் பத்தி நான் பேசுறேன், அதை குறிச்சு நீங்க என்ன இருங்க, எச்சரிக்கையாய் நான் இருங்கள். சோ இப்போ பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவு அப்படின்னு சொல்லும் போது அது அவங்களுடைய கள்ள உபதேசம் என்று அங்க சொல்லிட்டு அதே சந்தர்ப்பத்துல கர்த்தரேசு எதை ஞாபகப்படுத்துறாருன்னா, தான் அவங்களுக்கு போஷித்த அந்த அப்பத்தை குறிச்சுமே அங்க அவரு குறிப்பிட்டு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்குன்னா, அந்த போஷிப்பு கூட லிட்டரலா நடந்தது தான், உண்மைதான், உண்மையிலேயே 5 அப்பம் வச்சு 5000 பேருக்கும் 7 அப்பம் வச்சு 4000 பேருக்கு அவர் போஷித்தது உண்மைதான். ஆனா அந்த நிஜ சம்பவத்துக்குள்ள அதை காட்டிலும் ஒரு ஆழமான விஷயம் அங்க இருக்கிறது என்கிறதை தான் அந்த கர்த்தர் இயேசு கோடிட்டு காமிக்கிறார். எப்படின்னா, பரிசேயருடைய அப்பம் எதை குறிக்குது, புளித்த மாவு அப்பம் எதை குறிக்குது, வசனத்துல கல்ல உபதேசம். அப்ப கர்த்தர் இயேசு கொடுத்தது எதை குறிக்கணும், பார்த்தீங்களா, உண்மையான ஆவிக்குரிய ஆகாரம் குறிக்கணும், புரியுதுங்களா. இதுதான் நம்ம அந்த பேரலல் அங்க கொடுக்கிறோம். என்ன சொல்ல வராங்க, கர்த்தரேசோ நான் 2 அற்புதம் செஞ்சேன், அந்த அற்புதத்தை சும்மா நேரடியா பார்த்து புரிஞ்சுட்டு அப்படியே போயிடாம அதற்குள்ள ஆழமா மறைஞ்சிருக்கிற ரகசியத்தை நீங்க என்ன பண்ணுங்க, கண்டுபிடிங்க. ஏன்னா பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவுனா அது கல்ல உபதேசத்துக்கு அடையாளமா இருக்கு. அப்போ நான் உங்களுக்கு தந்த அந்த ஜீவனுள்ள அப்பமே விசேஷமான ஆவிக்குரிய போஷிப்புக்கு அடையாளமா இருக்கு. அதை நீங்க கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பாருங்க என்பது தான் இங்க நாம கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அங்க நாம் தெரிஞ்சுக்கொள்கிற விஷயம். அதனால சகோதர சகோதரிகளே, சோ கர்த்தர் இயேசு இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில செய்த அந்த 2 போஷிப்புகள் அதை இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்க்கலாம். சோ வசனத்தில் இப்பதான் நாம் வாசிச்சோம், ஒரு முறை 5 அப்பங்கள் மற்றும் 2 மீன்கள் வச்சு 5000 பேருக்கு போஷித்தா, கிட்டத்தட்ட 12 கூடை நிறைய மீதம் உள்ள அப்பம் மீன்கள் எடுத்தாங்க. அதே போல இன்னொரு முறை எத்தனை 7 அப்பம் வச்சுட்டு வெறும் சிறு மீன்கள் வச்சு எத்தனை பேருக்கு, 4000 பேருக்கு போஷிக்கிறார். அப்புறம் எவ்வளவு கூடை நிறைய மீதம் எடுக்கிறாங்க, 7 கூடை நிறைய மீதம் எடுக்கிறோம். சகோதர சகோதரிகள், நம்ம இப்பதான் இன்ட்ரடக்ஷன்ல சொன்னோம் இல்லைங்களா, நம்ம ரட்சகர் ஏதாவது பேசினாலும் சத்தியம், அவரு பேசாம இருந்தாலும் சத்தியம், அவர் நின்னா சத்தியம், அவர் உட்கார்ந்தா கூட சத்தியம் தான், அவர் அற்புதங்கள் செஞ்சாருன்னா அதுக்குள்ள கூட என்ன இருக்கணும், ஒவ்வொரு அற்புதமும் ஒரு மாபெரும் சத்தியத்தை குறிக்குதுங்க. ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. ஒவ்வொரு அற்புதம் நீங்க எடுத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்போ இந்த ரெண்டு அற்புதம் நம்ம எடுத்து பார்க்க போறோம். ரொம்ப விசேஷமான அற்புதம். சோ இந்த அற்புதங்களுடைய அற்புதங்கள் எதை அடையாளமாக காண்பிக்குது சகோதர சகோதரிகள்? இப்ப அதை பார்க்கறதுக்கு முன்னால நம்ம உங்களுக்கு கருத்து நாம சொல்ல போறோம். இந்த இரண்டு அற்புதங்கள் எதை குறிக்குது என்று பார்க்கும் போது, அதுக்கு முன்னால உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி. நம்ம பேசிக் ஸ்டடியில நம்ம பார்க்க போது வேதத்துல எத்தனை அறுவடைகள் இருக்குதுன்னு பார்ப்போம். மூன்று அறுவடைகள். அதுல மொத்த அறுவடை சொல்லுங்க. எந்த யுக அறுவடை? யூத யுக அறுவடை. இரண்டாவது அறுவடை சுவிசேஷ யுக அறுவடை. இந்த ரெண்டு அறுவடையிலையும் யாரை வந்து தேவன் பூமியிலிருந்து தேர்ந்தெடுக்கிறார்? யூத யுகத்தின் அறுவடையிலையும் சுவிசேஷ யுகத்தின் அறுவடையிலையும் தேவன் அறுக்கிற அந்த கோதுமை மணி கலியார் பார்க்கிறோம். சுவிசேஷ யுகத்தினுடைய யார்? பரிசுத்தவான்கள். எத்தனை பேர்? லட்சத்தி. இவங்களுக்கு வேற என்ன பேர் சொல்லலாம்? உண்மையுள்ளவர்கள். வேற என்ன பேர் சொல்லலாம்? பரிசுத்தவான்கள், மனமாட்டி. நெக்ஸ்ட் சபையை வேற மிஸ் பண்ணிட்டீங்களே, அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? சபை யாருடைய சபை? இவங்க கிறிஸ்து இயேசுவினுடைய சரீரம் ஆகிய சபை. ரீகலெக்ட் பண்ணி வச்சுக்கணும், அப்பதான் சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள் நாம அங்க பார்க்க முடியும். அப்ப யூத யுகத்திலையும் சுவிசேஷ யுகத்திலையும் அறுவடைகள் இருக்குது. இந்த அறுவடைகள், அறுவடை என்று சொல்லும் போது என்னது? அந்த மணிகளை களஞ்சியத்துல சேர்க்கிறது. அது ஒரு உருவக பாஷையில கர்த்தர் இயேசு பேசிட்டு போயிருக்கிறார். சோ விவசாயத்துல அறுவடை என்பது வந்து அந்த அந்த விளைச்சலினுடைய பலனை பார்ப்பது. அதே போலதான் இந்த பூமிய நிலம், உலகத்தை நிலமாக கொண்டு தேவனுடைய வசனங்களை விதையா விதைச்சு இந்த உலகத்தின் ஜனங்கள்ல இருந்து தேவன் தம்முடைய குமாரனுடைய மனவாட்டியா அவருடைய சரீரமாகி சபையா லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் சபை அங்கத்தினரா இந்த பூமியிலிருந்து அவர் என்ன பண்றார்? தேர்ந்தெடுக்கிறார். அதற்கான அந்த அறுவடைகள் தான் யூத யுகத்தின் அறுவடை, சுவிசேஷ யுகத்தின் அறுவடை. மூன்றாவது அறுவடை அது ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில உலக ஜனங்களையும் கூட தேவன் என்ன பண்ணுவார்? தன்னுடைய ஜனமாக மாற்றிடுவார். சரி, இந்த மூன்று அறுவடைகள் நாம அங்க பார்த்தோம். அதுல அந்த முதல் இரண்டு அறுவடைகள் எதுக்கு அடையாளமா இருக்கு? சபையினுடைய தேர்ந்தெடுத்தலுக்கு, தேர்ந்தெடுத்தலை குறிச்சு பேசுவது பார்க்கிறோம். இப்போ இன்றைய பாடத்துக்குள்ள நாம கடந்து வரும் போது சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து நடப்பிச்ச அந்த இரண்டு அற்புதமான கோஷிப்புகள் எதை குறிக்குது என்று பார்க்கும் போது, இந்த முதல் இரண்டு அறுவடைகளுக்கு, அறுவடைகளை அது குறிக்கிறதாக நாம பார்க்கிறோம். அவர் செய்த முதல் அந்த கோஷிப்பு யூத யுகத்தின் அறுவடையை குறிக்குது. அவர் செய்த இரண்டாவது கோஷிப்பு சுவிசேஷ யுகத்தினுடைய அறுவடையை அது காண்பிக்கிறது என்று நாம் அங்க பார்க்கிறோம். சோ இந்த இரண்டு அறுவடைகளுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் என்று பார்க்கும்போது, மன்னிக்கணும், என்ன ஒரு ஒற்றுமை நீங்க சொல்ல முடியுமா? அந்த கிளாஸ் நினைவு கூர்ந்து, யூத யுகத்தின் அறுவடைக்கும் சுவிசேஷ யுகத்தின் அறுவடைக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது அப்படின்னா, ரெண்டு அறுவடை நடந்து நிறைவேறும் போதும் யார் இருக்கிறா? பூமியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறார். யூத யுகத்தின் அறுவடையின் போது அவர் தம்முடைய முதலாம் வருகையில மாம்சத்துல யூத ஜனங்களுக்கு மத்தியில உயிரோடு இருந்தார். அவர் தான் பிரதான அறுவடையான அறுவடை செய்து கொண்டிருந்தார். சுவிசேஷ யுகத்தின் அறுவடையில கர்த்தரே சேர்ந்து இருக்கிறார். இப்போ அவருடைய இரண்டாம் வருகையில எந்த சரீரத்துல வந்திருக்கிறார்? ஆவியின் சரீரத்துல வந்து நமக்கு மத்தியிலேயே இருந்து நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? அறுவடை செய்து கொண்டே இருக்கிறார். சோ இந்த இரண்டு அறுவடைக்கு என்ன ஒற்றுமைனா, ரெண்டு அறுவடையின் போதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கிறதை பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ இப்ப அந்த முதல் கோஷிப்பு நாம பார்க்கணும். அந்த முதல் போஷிப்பு எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, கர்த்தர் இயேசுவினுடைய முதலாம் வருகையில யூத யுகத்தின் முடிவுல நடந்த யூத யுக அறுவடைக்கு அடையாளமாக இருக்குது. எப்படி அந்த முதல் போஷிப்பு யூத யுகத்தினுடைய அறுவடைக்கு அறுவடையை குறிக்கிறதாக இருக்குது என்று நாம் இப்ப பார்க்கலாம். இப்ப அந்த முதல் அற்புதம் நடந்த விஷயத்தை நீங்க வாசிங்க, மத்தேயு 14:13-21 மட்டும்.
இயேசு அதை கேட்டு அகிலத்துக்கு படகில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார்.
பாருங்க, எல்லாம் கவனிக்கணும் வசனம் எல்லாம். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படகில் ஏறி எங்கு போனார்? பாருங்க, அந்த முதல் கோஷிப்பு எங்க நடக்குது? வனாந்தரத்தில் நடக்குது. முதல்ல என்ன விஷயம் கண்டுபிடிக்கணும்னா, அவர் வந்துட்டு பட்டணத்தை விட்டுட்டு எங்க போகிறாரு? வனாந்தரமான ஓர் இடத்துக்கு தனியே போனார். அப்புறம் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அவங்களும் பட்டணத்தை எல்லாம் விட்டுட்டு கர்த்தர் இயேசுவை பின்பற்றி அவர் போன வனாந்தரத்துக்கு அவர் இடத்துல போகிறாங்க. அப்புறம்
இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொத்தமாக்கினார். சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள்.
அங்கே வனாந்தரத்துல கர்த்தர் இயேசுவை பின்பற்றி அவங்க போன போது கர்த்தர் இயேசு அவங்களுடைய வியாதிகள் எல்லாம் அங்க குணப்படுத்துறார் பார்த்தோம். சாயங்காலம் ஆயிடுச்சு, அப்ப ஜனங்களுக்கு பசியா இருக்குது. சோ அப்போ சீஷர்கள் வந்து சொல்றாங்க, நாம் இருக்கிற இடம் போதகரே, இது ஒரு வனாந்தரம், இங்க எங்கேயும் உணவு ஆகாரம் கிடைக்காது. அதனால ஜனங்கள் என்ன பண்ணா, நம்ம பட்டணத்துக்கு திருப்பி அனுப்பி அவங்க சாப்பிட்டு வரட்டும் அப்படின்னு சீஷர்கள் வந்தாங்க அவர்கிட்ட சொல்றாங்க. அதுக்கு இயேசு என்ன சொல்றாங்க?
இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார்.
பாருங்க, இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு பார்த்து வேணா ஜனங்களை என்ன பண்ணாதீங்க, பட்டணத்துக்கு கொண்டு அனுப்ப வேண்டாம், நீங்களே என்ன பண்ணுங்க, ஜனங்களுக்கு சாப்பாடு, நீங்களே சாப்பாடு ஏற்பாடு பண்ணுங்க. இப்ப சீஷர்கள் என்ன சொல்றாங்க?
அதற்கு அவர்கள், இங்கே இருந்ததில் 5 அப்பம் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள்.
மீனையும் எடுத்துட்டு ஜனங்களை பார்த்து புல்லு மேல உட்கார சொல்லி, அப்புறம் அந்த அப்பத்தையும் மீனையும் எடுத்து வானத்தை நோக்கி ஸ்தோத்திரம் செய்துட்டு அதை ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க அங்க சொல்றார். அப்போ சீஷர்களும் ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறாங்க, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைகிறாங்க. மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர். சோ இதுதான் அற்புதமான வகையில ஜனங்களை இயேசு கிறிஸ்து முதல் முறையாக போஷித்த சம்பவம். சோ இந்த முதல் போஷிப்பு யூத யுகத்தினுடைய அறுவடைக்கு அது அடையாளமாக அங்கிருக்கு, அல்லது யூத யுகத்தின் அறுவடைய இந்த முதல் கோஷிப்பு குறிக்கிறதாக அங்கு இருக்கு. சகோதர சகோதரிகளை, சோ அப்போ அப்படி இருக்கும் போது நாம அங்க அந்த ஒற்றுமை நாம அங்க பார்க்கணும். சோ சீஷர்களை முதல்ல கர்த்தர் இயேசு இந்த அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடி எங்கிருந்து எங்க போகிறார் பாருங்க, பட்டணத்துல இருந்து வனாந்தரத்துக்கு போறார். பட்டணங்கள் எதுக்கு அடையாளம்? பைபிள்ல பொதுவா மத அமைப்புகளுக்கு அடையாளம். உதாரணத்துக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம் இல்லைங்களா, பாபிலோன், அது என்னது? அது பட்டணம். ஆனா அது எதுக்கு அடையாளமா இருக்குது? பாபிலோன் பெயர் சபை அமைப்புகளுக்கு அடையாளமா இருக்கு. அந்திகிறிஸ்து சபையின் அமைப்புகளுக்கு அடையாளமா இருக்கு. சோ பைபிள்ல பட்டணங்கள் எடுத்துட்டோம்னா அது எதுக்கு அடையாளமா இருக்குது? மத அமைப்புகளுக்கு அடையாளமா இருக்கு. சோ அப்ப கர்த்தர் இயேசு பட்டணத்தை விட்டுட்டு எங்க போறார்? வனாந்திரம். வனாந்திரம் அது வந்து எதுக்கு அடையாளமா இருக்குது பாருங்க. அது அது மத அமைப்புகளை விட்டு வெளியே இருக்குது. அப்படின்னு என்னன்னா மத அமைப்பை விட்டு பிரிஞ்சு வரக்கூடிய நிலைமைக்கு அங்க அடையாளமா இருக்கு. அப்போ இங்க இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில அந்த பட்டணத்தை விட்டு வனாந்திரத்துக்கு போகிறார். ஜனங்களும் என்ன பண்றாங்க? அவரையே பின்பற்றி பட்டணத்தை விட்டு என்ன பண்றாங்க? அவரை பின்பற்றி வனாந்திரத்துக்கு நாட்கள் செயல்பட்டு கொண்டிருந்த அந்த மத அமைப்புகள் பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர் இல்லைங்களா, இவங்களுடைய அந்த பொய்யான மத அமைப்புகளை விட்டுட்டு ஜனங்கள் கர்த்தர் இயேசுவுக்கு பின்னால அவருடைய போதனைகளுக்கு பின்னால வர வேண்டும் என்று தான் என்ன பண்ணார் அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் இயேசு அங்க சொல்லிட்டு இருந்தார். புரியுதுங்களா? சொன்னாருங்களா இல்லையா? இல்ல நானா சொல்றேமா இல்லைங்களா? அதான் சொல்லிட்டு இருந்தார். சோ அப்போ கர்த்தர் இயேசு என்ன சொன்னார்னா, ஒரு யுகம் முடிஞ்சு இன்னொரு யுகம் மாறிட்டு அங்க இருக்குது. யூத யுகம் முடிஞ்சு என்ன யுகம் ஆரம்பிக்குது? முதலாம் பதவியின் போது சுவிசேஷ யுகம் ஆரம்பிக்குது. யூதயுகத்தின் பழைய முறைமைகள் பழைய பழம அமைப்புகளுக்குள்ளேயே நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. இந்த புதிய யுகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிச்சு கொள்ளணும்னா இந்த போதகராக என்னை நீங்கள் பின்பற்றி வாங்க. யாருக்கு சொல்லிட்டாரு? யூத ஜனங்களுக்கு சொன்னார். ஜனங்கள் கூட என்ன பண்ணாங்க? கர்த்தர் இயேசுனுடைய போதனைய கேட்பதற்கு அவரை பின்பற்றி அங்க போனார். அந்த பொய்யான யூத மத அமைப்புகளை எல்லாம் விட்டுட்டு ஜனங்களே கர்த்தர் இயேசுக்கு பின்னால போனார். அதுதான் சம்பவம் வந்து அங்க குறிக்கிறதை நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ அப்படி போன போது வசனத்துல என்ன வாசிக்கிறோம் நாம? 14 வசனம், இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களின் வியாதியஸ்தர்களா இருந்தவர்களை சுத்தமாக்கினார். அதேதான். சோ அப்ப ஜனங்கள் தங்களுடைய பாவங்கள்ல இருந்து விடுபடுவதற்கு கர்த்தர் இயேசுவுக்கு பின் போகுவது அவசியமாக இருந்துச்சு. எப்போ? முதலாவது வருகை, அந்த யூத யுகத்தின் அறுவடை. யாராவது தங்களுடைய பாவங்கள் இருந்து பரிசுத்தமாக்கப்படணும்னா யாருடைய உபதேசத்தை கேட்க வேண்டியதா இருந்துச்சு? கர்த்தர் இயேசுனுடைய உபதேசத்தை. அவருடைய உபதேசத்தை கேட்டு பாவங்கள்ல இருந்து கழுவப்படணும்னா அவங்க எதை விட்டு வெளியே வர வேண்டியதா இருந்துச்சு? அவசியம். மத அமைப்புகளை விட்டு வெளியே வரும். அதுதான் அந்த அடையாளமா அங்க சொல்லிடுகிறார். கர்த்தர் இயேசு பட்டணத்தை விட்டு வனாந்திரத்துக்கு போகிறாரு. ஜனங்கள் கூட பட்டணத்தை விட்டுட்டு அவருக்கு பின்னால வனாந்திரத்துக்கு அங்க போறாங்க. சோ இப்படித்தான் அந்த யூத யுகத்தின் அறுவடை கூட நடந்துச்சு. புரியுதுங்களா? அந்த அமைப்புகளை எல்லாம் விட்டுட்டு ஜனங்களை கர்த்தர் இயேசுக்கு பின்னால அவருடைய உபதேசத்தை கேட்டு அவருடைய உபதேசங்களின் மூலம் தங்கள் பாவம் என்ற வியாதியிலிருந்து என்ன ஆகணும்? அவங்க சொஸ்தம் ஆக்கப்பட வேண்டியது அவசியம். அவர்கள் யூத யுக அறுவடையில மணிகளாக சேர்க்கப்பட வேண்டும் என்றார். சரி, இப்போ 15 வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? என்ன ஆயிருக்குது? இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு. சாயங்காலம் ஆயிடுச்சு. சோ அந்த போஷிப்பு கூட இப்பதான் நடந்திருக்குது. சாயங்காலம் அந்த போஷிப்பு வந்து எதுக்கு எதை குறிக்குதுன்னு நம்ம சொல்றோம். யூத யுக அறுவடை. சோ அப்ப அந்த சாயங்காலம் எதுக்கு அடையாளம்னா அந்த யூத யுகத்தின் முடிவு. ஏன்னா அந்த யூத யுக அறுவடை எப்பதான் நடந்துச்சு? யூத யுகத்தினுடைய முடிவுல தான் நடந்துச்சு இல்லைங்களா? பாத்தீங்களா எவ்வளவு பியூட்டி பார்க்க? நியாயமான அற்புதம் பார்த்தோம்னா அந்த நாளினுடைய சாயங்கால வேலையில நடந்துச்சு. அந்த அற்புதம் எது அடையாளமா இருக்குன்னா யூத யுகத்தின் முடிவுல நடந்த யூத யுக அறுவடைக்கு அது அடையாளமாக அங்க இருக்குது என்று நாம் அங்க பார்க்கிறோம். சோ இப்போ சீஷர்கள் வந்து என்ன சொல்றாங்க அவர்கிட்ட? ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும். அப்ப சீஷர்கள் வந்து என்ன நம்பல, அவங்களுக்கு கர்த்தர் இயேசுவே என்ன பண்ணுவார், போஷிப்பார் என்று அவங்க அங்க நம்ப. இது கூட உண்மைதான். அப்போ அந்த ஜனங்கள் கூட கர்த்தர் இயேசுவே வந்து அவங்களுக்கு தேவையான போதனைகளை செய்து அவங்களை நல்ல வழியில வழி நடத்துவார் என்று யாரும் ஆரம்பத்தில் அவரை நம்பல என்று நாம் அவரை பார்க்கிறோம். ஆரம்பத்தில் யாருமே அந்த நம்பல, கடைசி வரைக்கும் யார் நம்பவே இல்லை. பரிசேயர் சதுசேயர் எல்லாம் கர்த்தர் இயேசு வந்து தேவனால் அனுப்பப்பட்ட போதகர், ஜனங்களை வழி நடத்துவாங்க அவங்க என்ன பண்ணவே இல்லை, அங்க நம்பவே. சோ அந்த சீஷர்கள் சொன்ன வார்த்தைக்கு இதுதான் அந்த அடையாளம். அவங்களுக்கு வந்து போய் சாப்பிட்டு வரட்டும், நம்மளால எல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது. அப்படின்னா கர்த்தர் இயேசுவை முதலாம் வருகையில தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு போதகர் என்று ஜனங்கள் அங்க பரிசேயர் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாததை அங்க குறிப்பதை நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இப்போ நெக்ஸ்ட் நாம அங்க என்ன பார்க்கிறோம், ஃபர்ஸ்ட் நான் வாசிங்க.
அதே போலதான் நமக்கு ஆவிக்குரிய ஆகாரம் எப்ப எல்லாம் தேவன் கொடுக்கிறாரோ அப்ப
அப்ப அதற்காக நாம் யாருக்கு நன்றி செலுத்த வேண்டும்? தேவனை நோக்கி நன்றிகளை. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு புது பாயிண்ட், ஒரு புது சப்ஜெக்ட் தேவன் நமக்கு புரியறதுக்கு கிருபை செய்தார்னா உடனே அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் யாரை துதிக்கணும்? தேவனை சட்டத்துல நம்ம துதிக்கணும். கர்த்தரே நம்ம செஞ்சு காமிக்கிறாங்க பார்த்தோம். இப்படித்தான் அந்த அற்புதம் நடந்துச்சு. ஆனா அந்த அற்புதத்துக்குள்ள நாம ஆழமா பார்த்தோம்னா அது எது எது நிறைவேறினதை குறிக்கிறது? யூத யுகத்தின் அறுவடை நிறைவேறினதை அங்க குறிக்கிறது. இந்த அற்புதத்துல ஜனங்கள் பட்டணத்தை விட்டு மனாந்திரத்துக்கு போய் கர்த்தர் இயேசுனுடைய போதனைகளை கேட்டு தரையில உக்காந்து கேக்குறாங்க. அவர் ஜபத்தை ஏறெடுத்து அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இது எல்லாமே அந்த யூத யுத அறுவடையில் நடந்துச்சு. ஜனங்கள் மத அமைப்புகளை விட்டு கர்த்தர் இயேசுக்கு பின்னால போய் அவருடைய போதனைய அவர்கள் ஏற்று அந்த போதனைகளை கேட்டு அதை கேட்கறதுக்கு முன்னாடி ரொம்ப தாழ்மையா கர்த்தர் இயேசுக்கு பின் சென்று அவர்கள் அந்த ஆகாரத்தினால போஷிக்கப்பட்டார்கள். கர்த்தர் இயேசு அவர்களுக்கு நாவிக்குரிய ஆகாரத்தை அங்க போஷித்தது நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இப்போ அந்த அற்புதத்துல சில நம்பர்ஸ் இருக்குது. அந்த நம்பர்ஸ் கூட நாம முக்கியமா பார்க்கணும். எவ்வளவு சொல்லுங்க அந்த நம்பர்ஸ்?
5, 2.
அந்த அற்புதம் செய்யறதுக்கு எவ்வளவு அப்பங்கள் பயன்படுத்தணும்?
5
அப்பங்கள் பிளஸ் எவ்வளோ?
2 மீன்கள்.
2 மீன்கள் அதிகாரம் 29-38 வசனங்கள் வரைக்கும் பாருங்க. இப்போ இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேய கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே அமர்ந்தார். ஏதாவது வித்தியாசம் தெரியுதுங்களா? முதல் அற்புதத்துக்கும் இரண்டாவது அற்புதத்துக்கும் முதல் அற்புதம் எங்கிருந்து எங்க போனார்? இல்ல ஜஸ்ட் லிட்டரலா சொல்லுங்க. பட்டணத்தை விட்டு எங்க போனார்? ஆனா இங்க எங்க போறார்? பட்டணத்தை விட்டு எங்க போறார்? என்ன சொல்லிடு வசனத்துல பட்டணத்தை விட்டு எங்க போறார்? மலை பாத்தீங்களா. முத அற்புதம் வந்து பட்டணத்தை விட்டு எங்க போறாரு? வனாந்தரம். ஆனா ரெண்டாவது அற்புதம் வந்து பட்டணத்தை விட்டுட்டு எங்க போறார்? மலை. சும்மா இதுல சும்மா நம்ம விட்டுறக்கூடாது. ஏதோ சும்மா நடந்திருக்கலாம் இல்ல, எல்லாம் காரணமா தான் அங்க நடக்கும். கர்த்தரேசு ஒரு அற்புதத்தை ஒரு விதத்துல நிறைவேற்றினா காரணம் இருக்கும். சோ முத அற்புதம் வந்து பட்டணம் விட்டு வனாந்தரம். ஆனா ரெண்டாவது அற்புதம் வந்து பட்டணத்தை விட்டுட்டு எங்க போறாரு? மலைக்கு போறா. சரி, அப்போ ஜனங்கள் சப்பானிகள் குருடர் ஊமை ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்களை கூட்டிக் கொண்டு இயேசுவின் இடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் இதுவும் முதலாம் அற்புதத்துல நடந்துச்சு. அதே போல இரண்டாவது அற்புதத்துல கூட அங்க நடக்குது. இப்ப வசன வாசிங்க.
பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி வந்து சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாக அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, சோர்ந்து போவார்களே என்றார்.
பாருங்க, இங்க கர்த்தர் இயேசு முதலாவது அற்புதத்துல சொல்லாத ஒரு விஷயத்தை இங்க எக்ஸ்ட்ராவா சொல்றார். இங்க என்ன சொல்றார் இயேசு கிறிஸ்து? பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு ஜனங்களை பார்த்தா. ஏன்னா ஏன் கஷ்டம், இவர்கள் என்னிடத்தில் எவ்வளவு நாள் இருக்கிறாங்க? 3 நாள் என்ன என்கிட்ட இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? 3 நாள் என்ன போயிட்டு இருக்கு? கிளாஸ் தான் போயிட்டு இருக்குது, ஸ்பிரிச்சுவல் ஃபீடிங் தான் போகுது, ஆவிக்குரிய போஷிப் தான் இருக்குதோ. என்ன போஷிப் இல்ல, இருந்திருக்கலாம். அவங்க அவங்க கொண்டு வந்தது என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுருப்பாங்க. 1 நாள் எல்லாம் முடிஞ்சிருக்கும். அப்புறம் என்ன எடுக்கிறாங்க, அவங்க பட்டினியா எடுக்கிறாங்க, பட்டினியா உபவாசமா இருந்திருக்கிறாங்க. சோ 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றும் இல்லாது இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். சோ அப்போ இந்த விஷயம் முதலாம் அற்புதத்துல சொன்னாரா? இல்ல, ஆனா இங்கதான் சொல்லிருக்கிறார். அதாவது இந்த அற்புதம் பார்க்கும் போது பட்டணத்தை விட்டு எங்க போறார்? மலைக்கு போறார், ஜனங்களை குணப்படுத்துறார். நெக்ஸ்ட், ஜனங்கள் அவரு கூட எவ்வளவு நாள் இருந்திருக்கிறாங்க?
3 நாள்.
எப்படி இருந்திருக்கிறாங்க? எப்படி இருந்திருக்கிறாங்க? ஆகாரம் இல்லாம பட்டினியா அங்க இருந்திருக்கிறாங்க. கர்த்தரே அவங்களுக்காக பொறுத்தவிச்சுட்டு அவங்களுக்கு எப்படியாவது ஆகாரம் கொடுக்கணும்னு அந்த சீஷர்கள்ட்ட கேக்குறாங்க. சீஷர்கள் இப்ப என்ன சொல்றாங்க? அதே கேள்விதான், எங்க போய் நாமோ அப்பம் பிடிப்போம், இத்தனை பேருக்கு இந்த வனாந்தரத்துல சேர்க்கறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்ற ரஸ்னவாசிங்க? அப்புறம் சரி, இவங்க கிட்ட எவ்வளவு அப்பம் தான் இருக்கு சொல்லுங்க, எவ்வளவு சொல்றாங்க? 7 அப்பம் மீன், சில சிறு மீன். எண்ணிக்கை இருக்குதா? எண்ணிக்கை சில சிறு மீன்கள் அங்க இருக்குது, அவ்வளவுதான். ஆனா எவ்வளவு தெரியும், ஆனா அப்பம் எவ்வளவு இருக்கு? 7 அப்பம். 7 அப்பம் இருக்கு, ஆனா மீன் சில மீன்கள் இருக்கு, அவ்வளவுதான். அப்ப கத்திரேஸ்ட் சொல்றாங்க, அப்ப அவர் என்ன சொல்றாரு? அவங்களை மறுபடியும் முதல் முறை செய்தது போலவே தரையில பந்தியில பந்திட்டு அமர சொல்றார். எல்லாரும் அமர்றாங்க. அவர் அப்பத்தையும் மீனையும் எடுத்து ஸ்தோத்திரம் செய்து அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போ சீஷர்கள் அறிய ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறாங்க. எல்லாரும் திருப்தியா சாப்பிடுறாங்க. சாப்பிட்டதுக்கு பின் எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 4000 பேர் சாப்பிட்டாங்க. எவ்வளவு மீதி எடுத்தாங்க? 7 கூடையில நிறைய அங்க மீதி எடுக்கிறாங்க. இப்போ இந்த 2வது அற்புத கோஷிப்பு சுவிசேஷ யுகத்தின் முடிவுல நடந்த அறுவடைக்கு அறுவடையை குறிக்கிறதாக அங்க இருக்குது பார்த்தோம். முதல்ல இந்த ரெண்டு நிஜ சம்பவத்தையும் பார்க்கும் போது இந்த ரெண்டு சம்பவத்திலும் யார் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா? ரத்ராஜ. அதே போலதான் இந்த ரெண்டு அறுவடையின் போது யார் இருக்கிறான் பூமியில? ரத்ராஜ. இந்த 2வது கோஷிப்பு எது அடையாளமா இருக்குன்னா சுவிசேஷ யுகத்தின் அறுவடைக்கு அங்க அடையாளமா இருக்கு. இங்கே கூட அதே விஷயம் தான் என்ன பண்றாரு. ஆனா முக்கியமான விஷயம் பார்க்கணும், இந்த முறை பட்டணத்தை விட்டு எங்க போகிறார்? சுவிசேஷத்தின் அறுவடை எப்ப ஆரம்பிக்குது? வருஷம் சொல்லுங்க. சுவிசேஷக அறுவடை எப்ப ஆரம்பிக்குது? வருஷம் ஏசு கிறிஸ்து. பாதி ஆன்சர் கரெக்ட், சும்மா சொன்னீங்கன்னா கூட பாதி. 2வது வருகை எப்போ? 2வது வருகை 1800. அப்போ சுவிசேஷ யுகத்தினுடைய அறுவடை எப்ப ஸ்டார்ட் ஆகுது? 1800. ஏன்னா கர்த்தர் இயேசு மகிமையில அவர் ராஜாவா இந்த பூமிக்குள்ள பிரவேசிக்கிறார் 1874. அப்போ அவர் செய்யற முத வேலை என்னது? தம்முடைய பரிசுத்தவான்கள் தம்மிடத்துல கூட்டி சேர்க்க, அதுக்கு பேர் தான் என்னது? அறுவடை. 1804 கர்த்தர் இயேசுனுடைய 2வது பிரசனத்துல ஆரம்பிக்குது சுவிசேஷகத்தின் அறுவடை. சோ இந்த அறுவடை குறிச்சு இந்த ரெண்டாவது அற்புதம் சொல்லும் போது அது எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. அவர் எங்கிருந்து எங்க போகிறார், பட்டணத்தை விட்டு. அப்போ அந்த ஜனங்கள் கூட எங்கிருந்து எங்க போனோம், பட்டணத்தை விட்டு மலை. மலைனா எது கிடையாது பைபிள், கரெக்ட் சொல்லுங்க, வெரி குட் கரெக்ட். ராஜ்யம் எங்கிருந்து எடுக்கிறது வசனம் நினைவு இருக்குங்களா, தானியேல் தீர்க்க தரிசனம். அந்த கல்லு வந்து அந்த சிலையை உடைச்சு நொறுக்கிட்டு அந்த கல்லோ வென்றால் என்ன ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயி பெரிய பர்வதம் ஆயிட்டு பூமி எல்லாம் நிரப்பிச்சு. அப்ப அந்த மலைக்கு என்ன அடையாளம், தேவனுடைய ராஜ்யம். மலைனா என்னது,
ராஜ்யம்.
இப்ப உங்களுக்கு புரியுதா, இந்த அற்புதத்துல ஜனங்கள் எங்கிருந்து எங்க போறாங்க, முதல்ல கர்த்தரேஸ் எங்கிருந்து போறாரு, பட்டணத்துல இருந்துட்டு மலைக்கு. அதாவது இரண்டாம் முறையில கர்த்தரேஸ் வரும்போது அவரு எதுக்குள்ள வராரு பார்க்கிறோம். இரண்டாம் முறையில வந்து இந்த பூமியில என்ன ஸ்தாபிக்கிறார், நம்முடைய ராஜ்யம், ராஜ்யம் ஸ்தாபிக்கிறார். சதா இரண்டாவது அற்புதம் எங்க நடக்குதுன்னா மலை மேல நடக்குது. அதாவது இந்த சுவிசேஷகத்தின் அறுவடை எங்க நடக்குதுன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ள. என்ன ராஜ்யம் எப்ப ஆரம்பிச்சாச்சு பாருங்க, இந்த எல்லாமே ஒரே பாயிண்ட் தான், கர்த்தரேசன் இரண்டாம் வருகை. அப்புறம் என்ன சொல்லலாம், அறுவடை ஆரம்பிச்சது, இரண்டாம் சுவிசேஷகத்தின் அறுவடை ஆரம்பிச்சது, தேவனுடைய ராஜ்யம் பூமியில் ஆரம்பிச்சது, எல்லாமே எந்த வருஷம் தான், 1874 வருஷம். அதுதான் இந்த அற்புதத்துல அவர் பட்டணத்துல இருந்து மலைக்கு போனார். அதாவது மலையில இந்த இரண்டாவது அற்புதம் நடந்துச்சு அப்படின்னா இந்த சுவிசேஷகத்தின் அறுவடை தேவனுடைய ராஜ்யத்தின் நாட்கள்ல நடந்துட்டு அங்க இருக்குது பாருங்க. இது வந்து ஒருவேளை இந்த பட்டணத்தை விட்டு மலையில போறது முதல் முறை செஞ்சிருந்தாருன்னு வைங்க, அர்த்தம் வராது. ஏன்னா அவருடைய முதலாம் வரையில பூமியில எது ஸ்தாபிக்கல, முதலாம் வரிகள மேசியாவா வந்தா ஜனங்களுக்கு போதிச்சா, போதனையின் மூலம் ஜனங்களை தன்னிடத்துல சேர்த்தார். அந்த விஷயங்கள் மாத்திரம் அந்த அற்புதங்களுக்குள்ள இருக்கு. ஜனங்களே பட்டணத்தை விட்டு வனாந்திரத்துக்கு போனாங்க, அவர் பாதப்படியில உட்கார்ந்தாங்க, அவர் போஷித்தா அவங்க சாப்பிட்டாங்க. அது யூத யுகத்தின் அறுவடை. ஆனா சுவிசேஷ யுக அறுவடை எப்ப எங்க நடக்குது பார்க்கிறோம், அவருடைய இரண்டாம் வருகையில 1874 பிற்பாடு இந்த பூமியில. ஆனா 1874 அப்புறம் பூமியில எது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு, தேவனுடைய ராஜ்யம். அப்ப அந்த அறுவடை எங்க நடக்குது, தேவனுடைய ராஜ்யத்துல. அது எப்படி காண்பிக்கணும், இங்க காமிச்சிருக்கிறார். அவர் எங்கிருந்து எங்க போறார், பட்டணத்தை விட்டு மலைக்கு போறார். ஜனங்கள் என்ன பண்ணணும், பட்டணத்தை விட்டு அவருக்கு பின்னாலேயே மலைக்கு அங்க போனோம். அங்க போய் அவர் இடத்துல அங்க கேட்க வேண்டும் என்று அங்க பார்க்கிறோம். இப்போ மலையில அவர் என்ன பண்றார், நிறைய பேர் அங்க சொஸ்தம் ஆக்குறார். அதே போல தான் நம்முடைய விஷயத்துல நாமும் கூட இப்போ சுவிசேஷகத்தின் அறுவடையில கர்த்தர் இயேசுவின் பின்னாடி அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நாம வந்திருக்கிறோம். நம்மளுடைய வியாதியில கூட தேவன் கர்த்தர் இயேசு என்ன பண்றாரு, குணம் படுத்துறோம். என்ன வியாதி, பாவமே. ஆமா, அப்புறம் பாவத்தின் சுபாவங்கள் இதெல்லாம் வியாதி. அதெல்லாம் என்ன இருக்கு, சத்தியத்தின் மூலம் கொஞ்சம் கொஞ்சமா பிரதர் போகுதா போகுதா போலீங்களா, போயிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா, ஒரேடியா போகாது, போறது கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கணும், கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா போகணும். ஏன்னா அதுதான் இந்த வசனத்தினுடைய சாங்கிபிகேஷன் பவர். தேவனுடைய வார்த்தைகள் நம்மை நாளுக்கு நாள் என்ன பண்ணும், பரிசுத்தம் படுத்திக் கொண்டே இருக்கணும். அது நடக்கணும், அது நடக்காதுன்னு நம்ம ரொம்ப டவுட் பண்ணிக்கணும். நாம் இந்த அழைப்புல தான் இருக்கிறோமா இல்லையா கேள்வி கேட்கணும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த குணங்கள் மாறிட்டு அப்ப நம்ம கூட குணமாயிட்டு. சோ நெக்ஸ்ட் அந்த அற்புதத்துல என்ன பார்க்கிறோம், கர்த்தர் இயேசு இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். ஏன்னா இந்த ஜனங்கள் எவ்வளவு நாள் என் கூட இருக்கிறாங்க, மூன்றாவது 3 என் கூட இருக்கிறாங்க சொல்றார். சோ இப்போ சுவிசேஷகத்தின் அறுவடையின் போது இதை நாம் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், ஜனங்கள் 3 என் கூட இருக்கிறாங்க. சரிங்க, நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு வசனம் வாசிச்சிருக்கிறோம். எங்கன்னா மத்தேயுல மன்னிக்கணும், யோவான் இரண்டாம் அதிகாரம் 19-21 வசனம். இது இரண்டாம் வருகையை நிரூபிக்கிறதுக்கு இந்த வசனம் பயன்படுத்தணும். பாருங்க, இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க, 3 நாளைக்குள்ள என்ன பண்ணுவேன், இதை எழுப்புவேன் என்றார். சொந்தம் அதெல்லாம் எது கடையாளமா இருக்குது, நாம பார்த்தோம் இரண்டாம் வருகையில. அதாவது பாவம் விழுந்து, பாவத்துக்குள்ள மனுஷன் விழுந்து போனதுல இருந்து தீமைக்கு எவ்வளவு காலம் தேவன் கொடுத்தார், 6000 வருஷம் காலம். கடைசி 1000 வருஷம் வந்து நன்மைக்கான காலம். ஒரு நாளும் எவ்வளவு வருஷத்தை குறிக்குது, 1000 வருஷத்தை குறிக்குது இல்லைங்களா. சோ அது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதான் அந்த 1000 வருஷத்தை இந்த வசனத்தோட லிங்க் பண்ணி நாம அங்க பார்த்தோம். சோ இப்ப கூட கர்த்தர் இயேசு சொல்றாரு, இந்த ஜனங்கள் எவ்வளவு நாள் என் கூட இருக்கிறாங்க, 3 நாள் என் கூட இருக்காங்க. இப்ப நம்ம அந்த 7000 வருஷம் நாம பார்க்கலாம். அதாவது கிமு கிறிஸ்துவுக்கு முன்னால 4128 என்ன நடந்துச்சு, ஆதாம்க்கு ஹாப்பி பர்த்டே வந்துட்டீங்களா, அவரு பிறந்த வருஷம் கிமு 4128. ஒரு 2 வருஷம் கழிச்சு என்ன நடந்துச்சு, ஆதாம் பேட் ஆதாம் ஆயிட்டார், பாவம் செஞ்சிட்டார் இல்லைங்களா. அப்போ ஏதேன் என்ன ஆயிட்டாங்க, துரத்த பட்டியார். அப்போ இது என்ன வருஷம், 2 வருஷம் கழிச்சுனா என்ன டேட் வரும், 4126. இங்கதான் எது நுழைஞ்சிச்சு, மனுக்குளத்துக்குள்ள பாவம் நுழைஞ்சிச்சு சரிங்களா. இப்போ இந்த 4126 இருந்து ஒரு 1000 வருஷம் போட்டா என்ன வருஷம் வரும், வெரி குட், 3126. இங்கிருந்து ஒரு 1000 வருஷம் போட்டா 2126. இங்கிருந்து ஒரு 1000 வருஷம் போட்டா 1126. இங்கிருந்து ஒரு 1000 வருஷம் போட்டா வெறும் 126. இங்க இருந்து ஒரு 1000 வருஷம் போட என்ன பண்ண, கரெக்டா சொல்லுங்க, 874 கரெக்டா, 1126 கழிச்சு எவ்வளவு வருது, 874. இங்க இருந்து ஒரு 1000 வருஷம் போட்ட என்ன வருது டேட், 1874. இங்க இருந்து ஒரு 1000 வருஷம் போட்டா 2800. இதுதான் இந்த 7000 வருஷத்தை 1000 பிரிக்கிறது. ஒரு ஒரு 1000 வருஷத்தையும் நம்ம என்ன சொல்லலாம், ஒரு நாள். அப்போ முதல் நாள் எது, இங்க இருந்து இதுதான் முதல் நாள், இது 2வது நாள், இது 3வது நாள், 4, 5, 6, இது 7வது 1000 வருட அரசாட்சி. இந்த முதல் 6 நாள் தீமையினுடைய அனுமதிக்கலாம், அது இருக்கட்டும். சோ இப்ப கர்த்தர் இயேசு இந்த அற்புதம் செய்யும் போது எங்க இருந்தார், எந்த நாளுக்குள்ள இருந்தார், டேட் வச்சு சொல்லுங்க, முதல் நாள்ல இருந்தாரா, 2வது நாளா, 3வது நாளா, 4வது 1000 வருஷமா, 5வது 1000 வருஷமா, எங்க இருந்திருக்கணும் கர்த்தர் இயேசு, எங்க இருந்திருக்கணும், அவர்
874
4வது முடிவுல அங்க இருந்திருக்கணும். கிட்டத்தட்ட 4வது முடிவு நாம அங்க வச்சுட்டோம்னா, இப்போ கர்த்தர் இயேசு அங்க சொல்றாரு, இவங்க எத்தனை நாளா என் கூட இருக்கிறாங்க, 3 நாளா இருக்கிறாங்க அப்படின்னா, பாருங்க நம்ம இந்த அற்புதம் வந்து எது அடையாளமா சொல்றோம், எந்த யுக அறுவடை, இல்ல 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 இல்ல, 2வது யுக அறுவடை எப்ப நடந்துட்டு இருக்குது, கிட்டத்தட்ட 1000 வருஷம் கோடி இருக்குது. இப்ப எங்க இருக்கிறோம், அந்த 1000 அரசாட்சிக்கு உள்ளார 136 வருஷம், புரியுதுங்களா. அதாவது கர்த்தர் இயேசுனுடைய சபை கடந்த 2000 வருஷமா யார் கூட இருக்கிறாங்க, இயேசு
கிறிஸ்துவோட கூட அங்க இருக்கிறான். இதுதான் அவர் சொல்றார், இந்த ஜனங்கள் மூணு நாளா என் கூட இருக்கிறான். சோ சபையானது இந்த பூமியில எவ்வளவு வருஷமா இருக்குது? கர்த்தரேசு முதலாம் வருகையில வந்துட்டு போனதுல இருந்து பூமியில என்ன இருக்குது? கர்த்தரேசினுடைய சபை. சோ அங்க இருந்து பார்க்கும் போது கிட்டத்தட்ட பாருங்க என்ன சொல்லலாம் நம்ம 126 வரைக்கும் 1000 வருஷம் சொல்லலாம். அந்த நாலாவது நாளுக்குள்ள இருந்திருக்கிறாங்க. அப்புறம் 874 வரைக்கும் ரெண்டாவது நாளுக்குள்ள இருந்தாங்க. அப்புறம் மூணாவது நாலு தாண்டிட்டு அங்க இருந்தாங்க. சோ கண்ணு மூணு நாளா ஜனங்களே என்னோடு கூட இருக்கிறாங்க என்று சொல்லும் போது அது எது கிடையாதுன்னா, இந்த சுவிசேஷம் முழுவதும் சபை வந்து கர்த்தர் இயேசுவோடு கூட பயணித்து கொண்டு இருக்கிறாங்க. சோ அந்த காலத்தின் முடிவுல தான் இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய அறுவடை அங்க நடக்குது. நான் பார்ப்போம். அது மாத்திரம் இல்ல, என்ன சொல்றாரு, இந்த மூணு நாலு ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, மூணு நாலு ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, அதே போலதான் கர்த்தர் இயேசு முதலாம் வருகையில வந்ததுக்கு பின்னால இருந்து இது வரைக்கும் இந்த மூன்று கிட்டத்தட்ட இந்த 3000 வருஷம் ஆகல, ஆனா அந்த 3000களுக்குள்ள இருக்கிறான். நாலாவது அஞ்சாவது ஆறாவது 1000களுக்குள்ள இருக்கிறான். இந்த முதலாம் வருகையிலிருந்து இரண்டாம் வருகை வரைக்கும் உள்ள இடைப்பட்ட காலங்கள்ல சபை கர்த்தர் இயேசுவோடு கூட இருந்தாலும் அவருக்கு எந்த மாதிரி நிலைமையில இருக்கிறாங்க, பட்டினியா இருந்தாங்க. எப்படி சொல்லலாம், உங்களுக்கு நினைவு இருக்குதா சபை எப்படி கடந்த 2000 வருஷமா பட்டினியா இருந்தாங்கன்னு சொல்ல முடியும்? வார்த்தைகள் எப்படி தெரியாம இருப்பாச்சு? இல்ல பாரு, ஆன்சர் கரெக்ட். கர்த்தர் இயேசுனுடைய ஆகாரம் உங்களுக்கு என்ன ஏன் கிடைக்கல? வெரி குட் ஐயா, ரொம்ப நன்றி ஐயா, தான் பாயிண்ட் வச்சிருக்கிறார் மைண்ட்ல. ஐயா என்ன சொன்னீங்க, வேதாகமம் யாருனால? அந்திகிறிஸ்துனால. எவ்வளவு வருஷத்துக்கு? பாருங்க, நான் கேக்குறேன், அந்த ஸ்திரீக்கு எவ்வளவு வருஷம் ஆளுகை கொடுக்கப்பட்டுச்சு? வெளிப்படுத்தின விசேஷம் 1200 பாத்தீங்களா, மறந்துட்டீங்க பாத்தீங்களா. சோ அந்த 2000 வருஷம் சுவிசேஷ யுகத்துக்குள்ள எவ்வளவு காலம் வச்சிருக்கிறார் தேவன்? 1260 வருஷம். யாருக்கு அனுமதி? அந்திகிறிஸ்து அமைப்புக்கு. அந்திகிறிஸ்து ஆளுகையில இருந்த போது யாருக்கு ஆகாரம் கிடைக்கல? யாருக்கு ஆகாரம் கிடைக்கல? பரிசுத்தவான்களுக்கு. பாருங்க, அந்த அற்புதத்துக்கும் சுவிசேஷ யுகமும் சுவிசேஷ யுகத்தின் அறுவடைக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? அதுதான் நம்ம காமிக்கிறோம். அந்த அற்புதம் மலையில நடந்துச்சு, சுவிசேஷத்தின் அறுவடை எங்க நடக்குது? ராஜ்யத்துல நடக்குது. அந்த அந்த அற்புதத்துல கர்த்தர் இயேசு அவங்களோட இருந்தார். இந்த அறுவடையில யார் நம்ம மத்தியில் இருக்கிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அங்க அவர் தான் போஷித்தார். இங்க கூட யார் தான் போஷிக்கிறது? சொன்னார் இல்லைங்களா, நான் வாசற்படையில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ள பிரவேசிச்சு அவனோடு போஜனம் பண்ணுவேன். அவன் என்னோருக்குள்ள என்ன பண்ணுவாரு? போஜனம் பண்ணுவார். அங்க சொல்றாரு, நான் ஜனங்கள் எவ்வளவு நாள் பட்டியா இருக்கிறாங்க? 3 நாள். சுவிசேஷக அறுவடையின் போது இருந்து நம்ம பார்த்தோம்னா சபை எவ்வளவு 1000 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கு? 3000 வருஷங்கள் அங்க கடந்து அங்க வந்திருக்கிறது நம்ம பாக்குறோம். 4000, 5000, 6000 ஆயிரங்களுடைய ஒரு ஒரு பாகத்துக்குள்ள கடந்து அங்க வந்திருக்கிறத பாக்குறோம். அந்த 3 நாள் அந்த ஜனங்கள் என்ன இருந்துக்கிறாங்க? பட்டினியா இருந்தாங்க சொல்றாங்க. அதே போல இந்த சுவிசேஷம் முழுவதும் சபை கூட என்ன ஆயிருக்கிறாங்க? பட்டினியா தான் இருந்திருக்கிறாங்க. இது என்ன பட்டினி? ஒரு பட்டினி, விசேஷமான பட்டினி. ஆமோஸ்ல சொல்றாரு பாருங்க, வசன வாசிங்க, ஒரு நிமிஷம் அதே தான் படிங்க. அதுதான், அது பத்தின வசனம் சொல்லுங்க பிரதர். சொல்லுங்க, நான் ஆமோஸ் சொல்லிட்டேன். நான் பசிய வந்து அவங்களுக்கு மேல அனுப்புவேன். எனக்கு வசனம் ஆமோஸ் 8:11 வாசிங்க. இது வந்து சாதாரண ஆகாரத்தினால வர பஞ்சம் இல்ல, மாறாக கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சம் வரும். இதுதான் எப்ப நிறைவேறுச்சு, அந்தி கிறிஸ்துவுக்கு தேவர் அனுமதி கொடுத்திருந்த அந்த 1260 வருஷம் வேதமானது அது வந்துட்டு மறைக்கப்பட்டு இருந்துச்சு, யாரும் படிக்க முடியாத பாஷையில அங்க இருந்துச்சு. இது வந்து இன்னொரு இடத்துல கூட சொல்லப்படுது, நினைவிருக்குங்களா உங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 11 அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம் இல்லைங்களா, கர்த்தருடைய 2 சாட்சிகள் 2 ஒலிவ மரங்கள் எப்படி இருப்பாங்க, இரட்டு வஸ்திரம் உடுத்தி அவங்க என்ன பண்ணுவாங்க. வசனம் வாசிக்கிறீங்களா, வெளிப்படுத்தின விசேஷம் 11 அதிகாரம். இரட்டு வஸ்திரம் உடுத்தி பாருங்க, இரட்டு வஸ்திரம் உடுத்தி கர்த்தருடைய 2 சாட்சிகள் எவ்வளவு வருஷம் சாட்சி சொல்லுவாங்க, 1260 வருஷம். யார் அந்த 2 சாட்சிகள்? கர்த்தருடைய 2 சாட்சிகள், கர்த்தருக்கு யார் சாட்சி கொடுக்கிறது? அவருடைய வார்த்தைகள் தான் அந்த சாட்சிகள். வந்து என்னது, பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு. இரட்டு வஸ்திரம் உடுத்திருப்பாங்க, இரட்டு வஸ்திரம்னா அந்த காலத்துல யார்தான் உடுத்துவாங்க இரட்டு வஸ்திரம்? யோபு உடுத்தினாரா இல்லைங்களா? யோபு உடுத்தினார். அவருடைய பிள்ளைங்க வேலைக்காரங்க எல்லாம் செத்து போனவன் என்ன பண்ணிட்டார், அவரு இரட்டு வஸ்திரம் உடுத்திக்கிட்டார். சோ பழைய ஏற்பாடுல இரட்டு வஸ்திரம் என்று சொல்லும் போது துக்கத்தினுடைய வெளிப்பாடு, அவங்க துக்கமா இருந்தா என்ன பண்ணுவாங்க, இரட்டு வஸ்திரம் அங்க உடுத்துவாங்க. சோ அது போல கர்த்தருடைய 2 சாட்சிகள், பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் என்ன பண்ணிடுவாங்க, இரட்டு வஸ்திரம் உடுத்தி எவ்வளவு நாள் இருப்பாங்க, 1200. என்னன்னா தேவனுடைய வசனமானது அது வந்து மறைக்கப்பட்ட நிலைமையில கிட்டத்தட்ட 1260 வருஷம் அங்க இருக்கும். சோ எதுக்கு நாம சொல்றோம்னா, அந்த 2வது அற்புதம் நாம பார்க்கும் போது அங்க சொல்றாரு, ஜனங்கள் 3 நாளா என் கூட இருக்கிறாங்க. 3 நாளா எப்படி இருக்கிறாங்க, பட்டினியா இருக்கிறாங்க. அதே போலதான் சுவிசேஷங்க சபை கூட 3000 வருஷங்களுக்குள்ளாக கடந்து வந்து இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதன் முடிவில் இந்த அறுவடை நடந்து கொண்டு இருக்கு. ஆனா இந்த 3000 வருஷங்களுக்குள்ள அவங்க கூட எப்படி இருந்திருக்கிறாங்க, வசனங்கள் கிடைக்காம அங்க பட்டினியாக அங்க இருந்தது நம்ம அங்க பார்க்கிறோம். இப்ப நாம இந்த அற்புதத்தை குறிச்சு அந்த எண்கள் சொல்லப்பட்டிருக்கு, அது நீங்க சொல்லுங்க இந்த முறை.
எவ்வளவு பேர் சாப்பிட்டாங்க, 4000 பேர் அங்க சாப்பிட்டாங்க.
7 அப்பம்,
7 அப்பம், 7 அப்பம்,
சில சிறு மீன்கள்.
ஆமா, சில சிறு மீன்கள் தான் நம்ம நம்பர் என்ன போடலாம். ஆக மொத்தம் அது எவ்வளவு இல்ல,
எண்ணிக்கை
இல்ல, எந்த நம்பர் இல்ல, ஒண்ணு இல்ல இல்லைங்களா. ஏன்னா என்ன வந்தாச்சு, மீன்கள் அது எவ்வளவு பண்மை அப்படின்னா, என்ன இல்ல ஒருமை இல்ல, எந்த நம்பர் கண்டிப்பா போட முடியாது, ஒண்ணு போட முடியாது, ஒண்ணுக்கும் மேல இருக்குது. ஆனா எவ்வளவுன்னு தெரியல, ஆனா எவ்வளவு போடலாம். வேற ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வருதா, வசனத்துல வெளிப்படுத்தின விசேஷம், காலம் காலங்கள் அரைக்காலம், காலத்துக்கு எவ்வளவு போட்டோம், ஒண்ணு காலங்கள் பண்மையில, ஆனா எவ்வளவு போட்டோம் நாம, 2 போட்டோம் இல்லைங்களா. அப்புறம் அரை காலம்னா 6 மாசம், அப்ப 3.5 வருஷம் வந்துச்சு இல்லைங்களா. சோ இப்ப என்ன பண்ணலாம் நாம, சில சிறு மீன்கள் எவ்வளவுன்னு தெரியல, ஆனா எவ்வளவு இருந்திருக்கலாம், 2 தான் இருந்திருக்கலாம், 2 தான் நாம் போட முடியும். நம்ம இது வந்து ஒரு அனுமானத்துலதான் சொல்றோம், ஆனா அது உண்மையிலே எவ்வளவு மீன்கள் தான், 2 மீன்கள் தான். ஏன்னா ஒரிஜினல் பைபிள் சைனெடிக் மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா 2 ஃபிஷஸ் தான் அங்க கூட வருது, மற்ற டிரான்ஸ்லேஷன்ஸ் இல்ல. பட் சைனெடிக் தான் ரொம்ப பழமை வாய்ந்த தோல்சொருள். அதுல இந்த சில சிறு மீன்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க, 2 மீன்கள். சோ அது கூட எவ்வளவு தான், 2 மீன்கள் தான் அங்க வருது. சோ இப்போ நெக்ஸ்ட் எவ்வளவு கூடைகள்,
7 கூடைகள்
பாருங்க. சோ இது இதெல்லாம் சும்மா குத்துப்பாரா தேவன், நம்ம ஏதாவது பார்க்கணும் இல்லைங்களா, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அவ்வளவுதான். சோ இப்போ இந்த ஆகாரம் எல்லாம் கூட்டுங்க, இது கூட்டுங்க,
பன்னெண்டு பிளஸ் நாலு பதினாறு ஃபுட் குவாண்டிட்டி இல்லையா, ஆகாரம் வந்து ஒட்டுமொத்தமா எவ்வளவு பதினாறு சரிங்களா, சாப்பிட்டது ஒன்பதாயிரம் சரிங்களா, இது அப்படியே இருக்கட்டும் சரிங்களா. இப்போ என்னன்னா இந்த பதினாறு குவாண்டிட்டி ஆகாரம் வச்சு எத்தனை பேர் சுபோஷித்தாருங்க, ஒன்பதாயிரம். இந்த ரெண்டு அற்புதமும் சேர்த்தா நமக்கு இது வருது. ஆனா இந்த ரெண்டு அற்புதமும் எதுக்கு எதை குறிப்பிட்டு சொல்லுதுன்னு சொல்லியிருக்கிறோம் நாம சப்ஜெக்ட்ல, ரெண்டு அறுவடைகள், ரெண்டு அறுவடைகள். இப்போ ஜஸ்ட் இந்த ஒன்பதாயிரத்தையும் பதினாறையும் சும்மா பெருக்கி பாருங்க என்ன வருது பார்க்கலாம். மெருக்கல்னாவே எல்லாம் யோசிக்கிறீங்க நீங்க, கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம், செல்போன் யூஸ் பண்ணலாம். எவ்வளவு வருது, ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் இன்டு சிக்ஸ்டீன் போட்டா எவ்வளவு வருது, லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம். இது யாருடைய எண்ணிக்கை, அதாவது யூத யுக அறுவடையில இருந்து சுவிசேஷ அறுவடையில இருந்து எவ்வளவு பேர் தான் தேவன் தேர்ந்தெடுக்கிறார், லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம். எவ்வளவு ரகசியமா உள்ள புதஞ்சு கிடக்குது பாருங்க. சோ நம்ம வந்துட்டு ஏதோ அஞ்சு அப்பம் ரெண்டு மீன் ஐயாயிரம் பேரு சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு போயிட்டாங்க, ஏழு அப்பம் ரெண்டு மீன் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க, அற்புதம். அது அற்புதம் இல்ல, அதுக்குள்ள இருக்குது தேவனுடைய தெய்வீக திட்டம். சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டு அற்புதமுமே இரண்டு அறுவடைகளுக்கு அருமையான அடையாளம். அது எவ்வளவு ஆச்சரியமா தேவன் வச்சிருக்கிறார்னா, அந்த ரெண்டு அறுவடைகளையும் கர்த்தர் இயேசு தன்னுடைய வார்த்தையாகிய ஆவிக்குரிய ஆகாரத்தை அவங்களுக்கு கொடுத்து எவ்வளவு பேர் தான் தேர்ந்தெடுக்கிறார், லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரு. அந்த எண்ணிக்கை இந்த அற்புதத்துக்குள்ள ரொம்ப ரகசியமா அங்க தேவன் அங்க வச்சிருக்கிறது பார்க்கும். சோ நிறைய பேர் அங்க சொல்லுவாங்க, சொல்ற அப்படித்தான் அந்த இருக்கும், நம்ம எல்லாம் கேட்கும்போது கண்ணீரே வந்துருச்சு, என்ன சத்தியம் இது, எப்படி இதெல்லாம் மனுஷன் பண்ண முடியுமா, இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, தேவனுடைய சக்தி. இப்ப நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாம் பேசிக் கிளாஸ் நம்ம கேட்டது தான், ஆனா அதெல்லாம் எங்க வச்சிருக்கிறாரு, ஏதாவது ஒரு அற்புதத்துக்குள்ள. நம்ம ஒரு அற்புதம் தான் இன்னைக்கு எடுத்துருக்கிறோம், இது மாதிரி கர்த்தர் இயேசு செஞ்ச ஒரு அற்புதம் தோணுனீங்கன்னா பொக்கிஷம் பொக்கிஷம் பொக்கிஷம். நாம் இருக்கிறது சத்தியம் ரொம்ப தெளிவா அங்க தேவன் உள்ள வைப்பார் சகோதர சகோதரி. அது மாத்திரம் இல்ல, இன்னும் எதை நம்ம கணக்குல எடுக்கவே இல்லை, முதல் அற்புதத்துல எல்லாரும் கிடையாது போதிச்சது, முதலாம் முறையில் அவர் போதிச்சது நீதி ஆச்சா, அற்புதத்துல என்ன இருக்குது, மீதி ஆயிடுது. அப்ப கர்த்தர் இயேசு முதலாம் முறையில வந்து போதிச்சது மீதி எங்க இருந்துச்சு பாக்குறோம், பன்னெண்டு பன்னெண்டுனால உங்களுக்கு வரணும், என்ன வரணும், பன்னெண்டு சீஷர்கள் கிட்ட மீதி இருந்துச்சா இல்லையா கர்த்தர் இயேசுனுடைய போதனைகள், அவங்க இதைத்தான் போதிச்சாங்க, அந்த கர்த்தர் இயேசுனுடைய போதனைகள் தான் அங்க போதிச்சாங்க. சோ அந்த பன்னெண்டு கூடைகள் மீதம் என்றது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, பனிரெண்டு அப்போஸ்தலர்கள் வெளிப்படுத்தின விஷயம் இருபதாம் அதிகாரம் இருபத்தோராம் அதிகாரம் வாசிங்கன்னா, அந்த புதிய எருசலேமுக்கு எத்தனை அஸ்திபார கற்கள், பன்னெண்டு அஸ்திபார கற்கள். சோ சபைக்கு அந்த பன்னெண்டு அஸ்திபாரங்கள் அப்போஸ்தலர்கள். சோ அப்போ அந்த அப்போஸ்தலர்கள் மூலமே அந்த மீதம் இருந்த தேவ வார்த்தைகளை சுவிசேஷம் மூலமா சபைக்கு அங்க தரப்பட்டுச்சு. அதுதான் யூத யுகத்தின் அறுவடையின் மீதி எவ்வளோ, பன்னெண்டு அறுவடையில கிரியேசன் சத்தியங்கள் போதிக்கப்பட்டாலும் அதே சத்தியங்கள் பின்னாட்கள் யார்கிட்ட காணப்பட்டு பாக்குறோம், பன்னெண்டு அப்போஸ்தலர்கள். நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம், ஏழு கூடை, இது நீங்க சொல்லுங்க சுவிசேஷனுக்கு அறுவடைக்கு ஏழு, நன்றி ஏழு. ஆனா ஏழு தூதர்கள் அவ்வளவு கரெக்டா பொருந்தாரு, ஏன்னா அது சுவிசேஷத்துக்கு பின்னாடி வர மாதிரி தோணும், ஆனா அது நம்ம என்ன பண்ணலாம், கரெக்டா அப்ளை பண்ணலாம். ஏழு தூதர்கள் கூட யாருக்கான், சுவிசேஷம் முழுக்க சபையை வழி நடத்த தேவனால் பயன்படுத்தின மாத்திரங்கள். சோ இந்த ஏழு தூதர்கள் கிட்ட இந்த ஆச்சரியமான சத்தியங்கள் நம்ம அங்க பார்க்க முடிஞ்சது. சோ பண்பான சகோதர சகோதரிகளே, சோ இது நம்ம பார்க்கிறோம் ஒரு சாதாரண ஒரு அற்புதம் மாதிரி தான் நமக்கு அங்க இருந்தாலுமே அங்க தேவனுடைய தெய்வீக திட்டம் உள்ளது. இன்னும் கூட நம்ம தோணும் இந்த ஒன்பதாயிரம் வந்து யாருடைய கணக்கு மாத்திரம் தான், யாருடைய கணக்கு மாத்திரம் தான், ஒன்பதாயிரம் யாருடைய எண்ணிக்கை? புருஷர்களுடைய எண்ணிக்கை மாத்திரம்தான். புருஷர்கள் மாத்திரம்தான் சாப்பிட்டாங்களா? ரெண்டு அற்புதத்திலையும் ஸ்திரீகளும் குழந்தைகளும் சாப்பிட்டாங்க. ஆனா அவங்களை என்ன பண்ணல? கணக்குல எடுத்துல. ஆனா ஸ்திரீகளும் குழந்தைகளும் கூட யார் கொடுத்த ஆகாரத்தை போஷித்தாங்க? கர்த்தர் இயேசு கொடுத்த ஆகாரத்தை. ஸ்திரீகள் குழந்தைகள் யாரோ ஒரு வகுப்பாருக்கு அடையாளமா இருக்கணும். புருஷர்கள் யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்க பார்க்கிறோம். 9000 புருஷர்கள், 144000 சபை. ஏன்னா இந்த ரெண்டு அறுவடையில இருந்து தேவன் எவ்வளவு பேர் தான் எடுக்கிறாரு? 144000 பேர் சபை. சபைக்கு யார் அருமையான அடையாளமா இருக்கிறாங்க? அந்த புருஷர்கள். ஏன்னா வசனம் வாசிங்க ரொம்ப முக்கியமா. எபேசியர் நாலாம் அதிகாரம் 13 வசனம்.
அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாக இல்லாமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறது.
12 வாசிங்க.
மனுஷத்துவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு
கரெக்ட்
சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும்
பூரண வளர்ச்சி வரும். 12-11 வசனமா 14 வசனமா தமிழ்ல பூரண புருஷர்கள் ஆகும்படி வரும் இல்லைங்களா? நிறைவான பேர் வந்துட்டு சபைக்கு அந்த அடையாளமா இருக்கிறாங்க. ஆனா இப்போ ஸ்திரீகளும் குழந்தைகளையும் அவரு அங்க குறிப்பிடவே இல்லை. ஆனா அந்த ஸ்திரீகளும் குழந்தைகள் கூட யாருடைய ஆகாரத்தை போஷித்தாங்க? கர்த்தரேசு குறிச்சா. சோ இது ஒரு வகுப்பா இருக்கான். இவங்க யாருன்னா இவங்களுக்கு கூட இந்த சுவிசேஷத்தின் சபை பெற்றுக்கொண்ட அதே சத்தியங்களை என்ன பண்ணாங்க? பெற்று கொண்டவங்க தான். ஆனா என்ன ஆகல, பூர்ணரா அங்க வரல. அப்ப இந்த இவங்க யாரை குறிக்கும்? ஸ்திரீகளும் குழந்தைகளும். ஐயா சொல்லுங்க கரெக்ட். திரள் கூட்டத்தினருக்கு அடையாளம். ஏன்னா அவங்க என்ன வளர்ச்சி அடையிறது இல்ல, பூரண வளர்ச்சி அது அடையிறது இல்ல சபை போல. அவங்க கிட்ட என்ன இருக்குது பார்க்கிறோம், குறைவுகள் பலவீனங்கள். அதனால்தான் அந்த ஸ்திரீகள் குழந்தைகள் பற்றி சொல்லும் போது மென்ஷன் பண்ணல, நம்பர் சொல்லல. நம்பர் சொல்லனாலே என்ன அர்த்தம்? சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. திரள் சப்ப அவங்க யாருக்கிட்ட அடையாளமா இருக்கிறாங்க? திரள் கூட்டத்தினருக்கே அங்க அடையாளமாக இருக்கிறாங்க என்பதை நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இந்த அற்புதம் இதைத்தான் நாம இன்னைக்கு உங்கள் மத்தியில ரொம்ப ஆச்சரியமா அங்க பகிர்ந்து கொள்ளுகிறோம். சோ இந்த இரண்டு அற்புதமான போஷிப்பு கர்த்தர் இயேசு செய்த அற்புதங்கள்ல மிக முக்கியமான அற்புதங்களா இருந்தாலும் அந்த அற்புதங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறதை நாம் அங்க பார்க்கிறோம். இந்த அற்புதங்கள் இரண்டு அற்புதங்களும் இரண்டு போஷிப்பும் இரண்டு யுகத்தின் அறுவடையை அருமையாக உள்ளடக்கிய அற்புதங்கள். யூத யுக அறுவடை, சுவிசேஷ யுக அறுவடை. அது பாருங்க, நீங்க அந்த அற்புதத்துல ஏதாவது ஒன்ன மாத்தினீங்கனாலும் உங்களுக்கு என்ன ஆகாது, இந்த மாதிரி எல்லாம் வராது. என்ன சொல்றது, 5 அப்பங்க 2 மீனுங்கிறது, 6 அப்பம் 3 மீனுனா என்னாச்சு உங்களுக்கு? 144000 வராது. 4000 3000 இல்லாட்டி 2500 ஆச்சுன்னா அது கூட என்ன ஆகாது, ஒரு சின்ன நம்பர் மாறினா கூட உங்களுக்கு அது வந்து அங்க செட் ஆகாது. அதே போல முதல் அற்புதம் நடந்தது எங்க? வனாந்தரத்துல. ரெண்டாவது அற்புதம் நடந்தது எங்க? அது கூட மாறுச்சுன்னா, முதல் அற்புதம் மலையில, ரெண்டாவது அற்புதம் வனாந்தரத்துல, அது சூட் ஆகாது. ஏன்னா முதல் அறுவடை வந்து சாதாரணமா நடந்துச்சு, ஆனா ரெண்டாவது சுவிசேஷ அறுவடை எங்க நடக்குது? தேவனுடைய ராஜ்யத்துல அங்க நடக்குது என்று அங்க பார்க்கிறோம். சோ இதுதான் தேவன் தம்முடைய சத்தியங்களை ரொம்ப ரகசியமாக அவருடைய வசனங்களுக்குள்ள உதவிச்சு வைக்கக்கூடிய விஷயம். சோ இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது இன்னைக்கு நாம பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே நம்ம பேசிக் ஸ்டடியில பார்த்ததுதான். 3 அறுவடை இல்லைங்களா, அப்போ அந்த அடையாள பாஷைகள் எல்லாம் ஏற்கனவே பேசிக்ல பார்த்தது தான் என்ன ஆச்சரியம். அதெல்லாம் இன்னைக்கு ஏதோ ஒரு அற்புதத்துக்குள்ள என்ன ஆகுது, அருண்மையா அங்க வந்து உட்காருவது பார்க்கணும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, தேவனுடைய அந்த தெய்வீக திட்டம் இஸ் ஹார்மோனியஸ் அப்படின்னா அது இசைந்து காணப்படும். வேதத்திலிருந்து ஒரு விஷயத்தை நீங்க எடுக்கிறீங்க, அந்த நீங்க எடுக்கிற விஷயம் தெய்வீக திட்டத்தோட அப்படியே பொருந்ததுன்னா, கண் மூடிட்டு நீங்க சொல்லிடுனா நாம் எடுத்துக்கிறது சத்தியம். ஆனா மிக்ஸ் ஆகல, அந்த தெய்வீக திட்டத்துக்குள்ள பொருந்தலைன்னா நீங்க புரிஞ்சு கொண்டிருக்கிறது என்ன, சத்தியமே இல்ல, ரொம்ப ராங். ஆனா தேவனுடைய சத்தியம் ரொம்ப எளிமையா, அதே சமயத்துல ரொம்ப இசைவா அவருடைய திட்டத்துக்குள்ள அங்க பொருந்தும். இன்னைக்கு அம்மான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ஒரு கிருபையில நாம இந்த அற்புதங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த சத்தியமே அங்க பார்த்திருக்கிறோம். சோ இந்த ரெண்டு அறுவடைகள்ல இருந்து எடுக்கப்படுகிறவர்கள் தான் 144,000 சபை அங்கத்தினர்கள், கர்த்தரேசனுடைய சரீரமாகிய சபை. தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல கூட இது மாதிரி காரியங்களை நாம பார்க்க தேவன் தானே நம்மை நமக்கு கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் கூட தேவன் தானே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சபையாருக்கான அறிவிப்புகள் அறிவிப்புகள் எதுவுமே இல்லை சகோதரர் சகோதரி இல்லை. ஆனால் ஒரே விஷயம், கொஞ்சம் லேட் ஆகுது ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு, வேணாம் முளையிலே நம்ம கிள்ளி போட்டுடலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிற ப்ராப்ளம் இதுதான், அது தேவனுடைய பார்வையில் அது நன்மை இல்லை, நீதி இல்லை. ஸோ நமக்காக தேவன் காத்திருக்கக்கூடாது, அவருக்காக நாம் தான் என்ன பண்ணணும், காத்திருக்கணும். ஸோ கூடுமான மட்டும் 10:30 முன்னாடி வந்துருக்கு, அப்போ கூட 15 minutes கிரேஸ் டைம் கொடுத்துருக்கோம். ஸோ 10:30 நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கல, இன்னைக்கு சின்ன பாடமாக போயிடுது. ஒருவேளை பெரிய பாடமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், ஸோ கஷ்டம் இருக்கும், குழந்தைங்களா இருக்கிறாங்க. ஸோ சகோதரர்கள் நீங்கள் அதுக்கு ஒத்துழைக்கணும், ஸோ அதை நீங்கள் முயற்சி செய்யுங்க. மற்றபடி நம்முடைய சபையினுடைய தேவைகள் எல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு செயல்படுத்திட்டு வரோம். அந்த புக்ஸ் எல்லாம் நமக்கு கண்டிப்பாக அடுத்த வாரத்தில் கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி செய்கிறோம். தொடர்ந்து ஜெபத்தில் வைங்க. எல்லாருடைய வேலைகள் உங்களுக்கு நினைவில் வைங்க. ரொம்ப முக்கியமாக திருநெல்வேலி கன்வென்ஷன் அதிகபட்சம் ஒரு 2 வாரத்துக்குள்ள அது டேட் தெரியும், 2 வாரத்துக்குள்ளே கன்வென்ஷனும் வரும். ஸோ அது சகோதரர்கள் நமக்கு தெரிவிக்கும் பட்சத்தில் நம்ம உங்களுக்கு நாம் அதை அறிவிக்கிறோம். ஸோ உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய பரிசுத்தவான்கள் எல்லோருடைய ஆவிக்குரிய ஜீவியம் அவருடைய வேலைகள் உங்களுடைய ஜபங்கள் இருக்கட்டும். அதுபோல எல்லா பட்டணத்தில் இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் அவர்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க சொன்னாங்க, அதை கூட நாம பகிர்ந்து கொடுக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகள். ஸோ நம்முடைய ஆராதனைக்கு நிறைவாக செய்யும் வகையில நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய பாட்டுக்காலில் உள்ள பாடல் எண் 2 நல்ல காலம் ஒன்றை தந்தாரே என்ற பாடலை நாம பாடி சகோதரர் பேச்சு முத்து நம்மை ஜெபத்துல வழிநடத்த இன்றைய ஆராதனை நாம் நிறைவு செய்யலாம்.
நல்ல காலம் ஒன்றை தந்தாரே, நாள் எட்டி காண்கிறோம், மீட்பர் வாசல் திறந்தினாரே, மேன்மை காட்டி நாம் நம்புவோம், இன்பமாந்தோர் முன்னே ஒன்றித்து சிந்தித்து சந்திப்போம், இன்பமாந்தோர் முன்னே என்றும் கொண்டிருந்தோம், ஜீவநாதன் தான் தீமை நீக்கும், ஜீவனுள்ளோர்க்கும் சுகம் தந்து மாண்டார் எல்லாரையும் உயிர்ப்பிக்கும், வல்ல வந்தோ வந்து இன்பமாந்தோ முன்னே ஒன்றித்து சிந்தித்து சந்திப்போ, இன்பமாந்தோ முன்னே நின்று கர்த்தரடுகளும் நீங்குமே, சத்தியம் பேதைக்கும் தோனுமே, சத்துருவில்லை எங்குமே, இன்பமாந்தோன் முன்னே ஒன்றித்து சிந்தித்து சந்திப்போ, இன்பமாந்தோன் முன்னே நின்றென்றும் ஒன்றென்றென்றாகுவோ, தீங்கு செய்வாரங்கே இல்லையே தேவராஜ்யமே பக்தரானந்தம் கொண்டாடுவே, இன்பமாந்தோன் முன்னே ஒன்றித்து சிந்தித்து சந்திப்போம், இன்பமாந்தோன் முன்னே நின்றென்றும் ஒன்றென்றென்றாகுவோம், கண்ணீர் யாவும் துடைப்படும் கர்த்தரமிது தாங்குலேச்சம் வந்து பேரானந்த ஜீவன் ஓங்குமே, இன்பமாந்தோன் முன்னே ஒன்றித்து சிந்தித்து சந்திப்போம், இன்பமா
ஜெபம் செய்வோம். அன்பின் பரம தந்தையே, தந்தையே, இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் உடைய பாதங்களாய் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்கவும் உம்மை உயர்த்தவும் நாமத்தை அன்றுவரே உடைய போதனைகளை நாங்கள் கேட்கவும், தகப்பனே நீ இருந்த நாளிலும் எங்களுக்கு நீர் கிருபை செய்து கூட்டி வந்து சேர்த்த உடைய கிருபைகளுக்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அன்றுவரே இந்த நாளிலும் உடைய பாத அங்கங்கள் எங்கெல்லாம் கூடி ஆராதிக்கிறார்களோ அங்கெல்லாம் உங்களுடைய சமூகம் இருந்து ஆண்டவரே அவர்களை உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் வழி நடத்தி ஆண்டவரே இந்த மெய் சத்தியத்திற்குள்ளாய் எங்களை நடத்தினது போல அவர்களையும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர், உமக்கு நன்றி. இந்த நாளிலும் இரண்டு போசிப்புகளை குறித்து கத்ததாமே எங்களுக்கு நீர் விளங்கினி, அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே இப்படிப்பட்டதான சத்தியத்தை அறியாமல் இருந்த இடத்திலிருந்தும் எங்களை அழைத்து உங்களுடைய பாத அங்கங்களாக மாற்றி உங்களுடைய மெய் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் வாய்ப்பை நீர் ஏற்படுத்தி தந்த உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே சத்தியத்தை விட்டு என்னாலும் விலகாதபடிக்கு எங்கள் சிந்தையை எங்களுடைய எல்லா விதமான வழிகளையும் காத்து நடக்கத்தக்கதாக எங்களை வழி நடத்தும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் பாதம் தந்தையே.
எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதம் உங்கள் குழந்தையும் இயேசுக்குள்ளாக பார்த்து